ஐஎஸ் அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நீல் பிரகாஷ் எழுதிய மன்னிப்பு கடிதத்தை விக்டோரிய மாநில காவல்துறை அமைச்சர் நிராகரித்தார். 26 வயதான நீல் பிரகாஷை துருக்கியிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு நாடு கடத்த ஆஸ்திரேலிய அரசு துருக்கி அரசிடம் கோரியிருந்தாலும் துருக்கிய நீதிமன்றம் அது குறித்த முடிவெடுக்கும் வரை ஆஸ்திரேலிய அரசு காத்திருக்க வேண்டியிருக்கிறது. பிணையில் விடுவிக்க வேண்டுமென்ற நீல் பிரகாஷின் கோரிக்கையை துருக்கிய நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நேற்று நடந்த விசாரணையில் ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தான் அழைப்பு விடுத்ததாக நீல் பிரகாஷ் ஒப்புக்கொண்டாலும் அதற்கு தான் 100% பொறுப்பு இல்லை என்றும் தான் வழிதவற நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் மெல்பர்ன் நகரில் 2 காவல்துறை அதிகாரிகள் மேல் தாக்குதலை மேற்கொள்ளவும் 1 காவல்துறை அதிகாரியை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் நீல் பிரகாஷ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். நீல் பிரகாஷ் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று விக்டோரிய மாநில காவல்துறை அமைச்சர் லீசா நெவில் அழைப்பு விடுத்துள்ளார்.
Australian authorities are seeking extradition because of serious concerns and his involvement in terrorism. So I don't think any of those, you know, obviously has a court strategy, but no one resolves from the fact that we would like him back in Australia to face court here.
ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்வதை ஆதரிக்கும் அமெரிக்க பாடகர் மெக்லமோ இந்த வார இறுதியில் நடைபெறும் NRL இறுதிப் போட்டியில் பாடக்கூடாது என்று முன்னாள் பிரதமர் டோனி அபட் கூறியதை பலர் எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த பட்டியலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிறிஸ்டபர் பைனும் இணைந்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகளில் அரசியல் தேவையில்லை என்று டோனி அபட் கூறுகிறார். ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்வதை எதிர்ப்பவர்கள் இப்படியான சந்தர்ப்பங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று Christopher Payne, Sky News உடன் கூறினார்.
It just proves to me, of course, that this whole issue around freedom of speech or religious freedom has been a red herring being raised by the No campaign because Tony Abbott was caught out this week on the very subject that he was saying was the centrepiece of the same-sex marriage debate. We all know that the same-sex marriage plebiscite is about whether two people should be able to marry each other who love each other, and I'm just disappointed that people in the No campaign aren't arguing why traditional marriage should remain as it is rather than raising red herrings.
நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கம் பல மில்லியன் டாலர் செலவில் தீவிரவாத எண்ணமுடையவர்களை மனமாற்றம் செய்ய உருவாக்கிய தொலைபேசி சேவையை ஜூன் மாதம் ஆரம்பித்திருந்தது. ஆரம்பத்திலிருந்து இன்று வரை 5 அழைப்புகளை மட்டுமே அது பெற்றுள்ளது. 3.9 மில்லியன் டாலர் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை மூலம் தீவிரவாத சிந்தனையுள்ள ஒருவரை மனம் மாற்றினாலே போதுமானது என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில கவுண்டர் டெரரிசம் அமைச்சர் டேவிட் எலியட் கூறினார். மனநல சுகாதாரத்தை விட காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளுடன் இணைந்துள்ள இந்த சேவையை அதிக பேர் பயன்படுத்த மாட்டார்கள் என்று முஸ்லீம் சமூகத் தலைவர் டாக்டர் ஜமல் ரிஃபி கூறினார். ஆஸ்திரேலிய தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த புகலிட கோரிக்கையாளர்களில் 50 பேர் அமெரிக்கா அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பது நேர்கள் அறிந்த செய்தி. அவர்கள் பொருளாதார அகதிகள் என்று குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறியதை பலர் குறை கூறியுள்ளார்கள். சிட்னி வானொலிக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இவர்கள் வரவில்லை, மாறாக இவர்கள் பொருளாதார அகதிகள் என்று கூறியிருந்தார். அந்த கருத்தை இன்றும் அவர் தொடர்ந்தார்.
We are critical of some of those people and we've been consistently critical and I'm not going to deviate from that because we have been very clear about our generosity and helping those people.
இனி விளையாட்டு செய்தியில் கிரிக்கெட். தொடர்ந்து 10வது ஒருதின போட்டியில் வெற்றி என்ற புதிய சாதனை படைக்கும் இந்திய கிரிக்கெட் அணியின் முயற்சிக்கு ஆஸ்திரேலியா தடை போட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 3-0 என இந்தியா ஏற்கனவே தொடரை வென்றுவிட்டது. இந்த நிலையில் 4வது ஒருதின போட்டி நேற்று பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியா 21 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.